கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்ட மிகவும் அன்பான எல்லா ஊர்லேருந்து கூட்டிட்டு இருக்கிற தேவ பரிசுத்தவான்கள், சகோதரர் சகோதரிகளே, இந்த மிகப்பெரிய வாய்ப்பு திருப்பி தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் திருப்பி உங்க மத்தியில பகிர்ந்து பேசுறதுக்கு அதை முதல் நான் என்னுடைய இறுதிய பூர்வமாக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அநேக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக இடங்கள்லேருந்து உம்முடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அன்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. முதல் வந்து பஞ்சாப்ல இருக்கிற ஜலந்தர் பைபிள் ஸ்டூடெண்ட் எக்லீஷாலேருந்து அங்க இருக்கிற சகோதரர் அஜய் மற்றும் அவருடைய கூட இருக்கிற சகோதரி சுசானா சொன்னாங்க, ஜாவ் சாரே பக்தோங்கோ போல் கி ஜலந்தர் கே ஹரேக் பக்த் அப்னே பியார் ஓர் மொஹபத் சாரே பக்தோங்கோ பதாவ். அதாவது சொன்னாரு, நீங்க போங்க, முழு இருக்கிற மாநாடுக்கு எல்லா பரிசுத்வான்களுக்கு ஜலந்தருடைய பரிசுத்வான்களுடைய ஒவ்வொருத்தருடைய அன்பு வாழ்த்துக்கள் இருதயபூர்வமாக தெரிவிச்சுங்க. சோ உங்களுக்கு அது முதல் தெரிவிக்கிறோம். கூட நீங்க பார்த்துருக்கிறீங்களா இல்லையா தெரியல, நம்ம கூட வந்துட்டு மும்பை எக்லீஷாலேருந்து மூணு சகோதரிகள் வந்துக்கிறாங்க, மற்றும் அங்கே இருக்கிற சகோதரர் பார்சே மும்பை எக்லீஷாவுடைய மூப்பர், அங்கே இருக்கிற சகோதர சகோதரிகள் கூட வஹாம் மும்பை ஏரியா பைபிள் ஸ்டூடெண்ட் எக்லீஷா கே தரப் சே ஆப் சபிகோ நமஸ்தே. அதாவது மும்பை எக்லீஷாலேருந்து எல்லாம் அங்கே இருக்கிற பரிசுத்வான்கள் கூட அவங்களுடைய அன்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இப்ப நம்ம நம்முடைய பெங்களூர் எக்லீஷாவுடைய நம்ம இருக்கிற எக்லீஷா மற்றும் அவங்களுடைய இருக்கிற மூப்பர்கள் எல்லாருடைய அன்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். கூட வந்து சகோதர சகோதரிகளை ஆப்பிரிக்காவில் இருக்கிற எல்லா பகுதியில் எங்கெங்கெல்லாம் தேவன் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு எல்லா சகோதர சகோதரிகள், கென்யாலேருந்து, யுகாண்டாலேருந்து, காங்கோலேருந்து, கானாலேருந்து, நைஜீரியாலேருந்து மற்றும் சவுத் ஆப்பிரிக்காலேருந்து எல்லா பரிசுத்வான்கள், அவங்க பாஷையில் நான் பேச மாட்டேன், எல்லா பரிசுத்வான்கள் அவருடைய அன்பு அவங்க வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கு தெரிவிச்சிருக்கிறோம். கூட சகோதர சகோதரிகளை மியான்மாரில் இருக்கிற சகோதரர் நாங் நாங் சோ அவருடைய அன்பு தெரிவிச்சிருக்கிறாரு. அமெரிக்காவில் இருக்கிற மிகுந்த அன்பு சகோதரர் பிரதர் ரிக் கனிங்ஹாம் பின்னாடியிலிருந்து மிக பெரிய பங்கு நம்ம மத்தியில் அவர் பண்ணிட்டு வந்திருக்கிறார், எந்த பேர் இல்லாம அவருடைய அன்பு வாழ்த்துக்கள். கூட அவருடைய கூட இருக்கிற சகோதரி ரூத் கனிங்ஹாம் உடைய அன்பு வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கு மாநாடுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கூட சகோதரர் பாப் கிரே, சிஸ்டர் ரெபெக்கா, பிரதர் ஹோமர் மாண்டாக், அநேக அமெரிக்கன் சகோதரர்கள் கூட அவங்களுடைய அன்பு சொன்னாங்க, தெரிவிச்சுங்க மாநாட்டுக்கு. என்னுடைய கூட இருக்கிற சிஸ்டர் சகோதரர் சோஃபி கூட நான் ரெண்டு பேர் கூட நம்மளுடைய அன்பு வாழ்த்துக்கள் உங்க அனைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சோ இந்த சமயத்தில் அன்பு சகோதர சகோதரிகளை, நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு தலைப்பு நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இந்த மாநாட்டில் எல்லாம் ஒரே விதமான இருக்கிற வார்த்தைகள் தான் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசினுக்கிறார். என் மனசுல என்ன இருக்குன்னா, ரொம்ப கம்மி நேரம் இருக்கு, எத்தனை கன்வென்ஷன்ஸ் இருக்க போது கூட தெரியல. இது ஒரு ரொம்ப சந்தோஷமான கன்வென்ஷன் இருக்கும், இதுக்கு மேல என்ன இருக்கு கேரண்டி இல்ல. அன்பு சகோதர சகோதரிகளை, கர்த்தர் அவருடைய அன்புள்ள குரல்ல வார்த்தையில நம்மளுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். இது நம்மளுக்கு பத்தலைன்னா, இது நம்மளுடைய காதுல போய் சேரலன்னா, அதுக்கு மேல மகா உபத்திரம் காலமுடைய அடிகள் தான் போய் சேரும். சோ போனோம் கன்வென்ஷன் நம்ம எடுத்து பாதி, ஏனென்றால் ஆக்சுவலி இந்த சப்ஜெக்ட் ரெண்டு ஸ்பாட்டே கிடையாது, இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் மூணு மணி நேரம் உடைய சப்ஜெக்ட் இருக்குது, ஆனா பிரிக்க வேண்டிய சூழல் இருந்தது. நான் போன வருஷம் நான் உங்க மத்தியில ஒரு அக்னி வருகுது சொல்லிட்டோம். போன வருஷம்ல இருந்து இந்த வருஷத்துக்கு வேகமா வருகுது சொல்லணும். முதல் கொரிந்தியர் 3:13 அடிப்படையில் நம்ம பார்த்தோம் எப்படி இது விஷயம் குறிக்குது. புது சிருஷ்டிக்கு வரப்போவோம் ஒரு அக்னி, ஒரு கடைசி பரீட்சை, ஒரு நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்புல நம்ம ரெண்டு பார்வையில இந்த காரியமே பார்க்க போறோம். ஒரு பார்வை நம்ம ஏற்கனவே போன வருஷம் ஆரம்பித்தோம், அதாவது தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொரு பரிசுத்துவானுக்கு எப்படி இந்த பரீட்சை வரும் அதை நம்ம பார்த்துட்டோம் போன வருஷம் ஆரம்பி. ரெண்டாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்னன்னா, முழுக்கு முழுக்கு சரீரத்துக்கு, கிறிஸ்துவின் சரீரத்தின் கடைசி அவயங்களுக்கு யுகம் முடியும் போது எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு சூழ்நிலை வரப்போத நம்ம பார்க்கலாம். ஆரம்பிக்கலாம். எப்படி போன வருஷம் நம்ம பார்த்தோம் மல்கியா 3:3 எப்படி இந்த லவதோக்கியா சபை காலகட்டத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகைக்கு பிற்பாடு நடந்து கொண்டு இருக்கிற விஷயங்கள் என்னன்னா, அவரே சோதிக்கிறார், நம்மளை சோதிக்கிறார். இந்த சோதனைகள் மிகுந்து அவசியமானது. வசனத்தில் வாசிக்கலாம், யாக்கோப் 1:12
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்.
ஆமா, பாக்கியவான், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போஸ்தலனாகிய யாக்கோப் அப்படி சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுறார் இப்படி, நம்ம வாசிக்கலாம் அந்த விஷயம். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவரு பேசுறாரு. வசனம் இங்க எழுதல, முதல் பேதுரு 1:7 நினைக்கிறேன்.
அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது.
அதிகமா விலையேறப்பட்ட உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுறாரு. சகோதர சகோதரிகளை, இப்படி எல்லா அப்போஸ்தலர்களுடைய இருக்கிற நிருபங்கள்ல இந்த காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். ஏனென்றால் இந்த சோதனைகள் மிகுந்து அவசியமானது, ரொம்ப அவசியமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய இருக்கிற தலை, நம்மளுடைய நற்றவர், அவர் இந்த சோதனைகள் பத்தி என்ன அழகான வார்த்தையில பேசிருக்கிறார். வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் 3:18
நான் நீ ஐசியவரான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும்,
நெருப்புல புடம் ஆக்கப்பட்ட பொன்னிலும், பாத்தீங்களா, நெருப்புல, இந்த நெருப்பு சோதனைகள் புடம் ஆக்கப்பட்ட பொன்னு, திவ்ய சுபாவம் குணலட்சணங்கள் இந்த சோதனைகள் மூலமாய் உருவாக்குது. இந்த சோதனைகள் மூலமாய் உருவாக்குது. ரொம்ப விலையேறப்பட்டா இருக்கு சகோதர சகோதரிகளை இந்த இருக்கிற சோதனைகள். ஏனென்றால் இந்த அக்னியின் மூலமாய் திவ்ய சுபாவம் குணலட்சணங்கள் உருவாக்குது என்று நம்ம இங்க பாக்குறோம். எப்படிப்பட்ட விதத்துல இந்த சோதனைகள் வரும், வசனத்துல வாசிக்கலாம். யோவான் 3:19
ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே, அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது.
ரொம்ப சிம்பிள். அதிகமா பெரிய வார்த்தைகள் பேச அவசியம் இல்லை, ரொம்ப சுலபம். ஒருவேளை நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருந்தா பிரச்சனை என்னன்னா, வெளிச்சத்துக்கு இருட்டுக்கு பிரச்சனை நடக்கும், வெளிச்சத்துக்கு இருட்டுக்கு பிரச்சனை நடக்கும். சகோதர சகோதரிகளே, இன்னும் சுலபமா பேசினா, தேவனுடைய ஆவிக்கு உலகத்தின் சாத்தான் ஆவிக்கு பிரச்சனை நடக்கும். இதான் விஷயத்த நம்ம பார்க்கணும். ரொம்ப சிம்பிள், அதிகமா பெரிய வார்த்தையெல்லாம் பேச தேவையில்லை, ரொம்ப சிம்பிள். அடிப்படையா சொல்லிங்கிறோம், வெளிச்சத்துக்கு இருட்டுக்கு பிரச்சனை, தேவனுடைய ஆவிக்கும் உலகத்தின் ஆவி மற்றும் சாத்தானுடைய ஆவிக்கும் பிரச்சனை. இதா விஷயத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. இந்த எதிர்ப்புகள் பத்தி விவரம் சகோதரர் ரசல் 6வது வால்யூம்ல எழுதிருக்கிறாரு. The force and besetments of the new creation ல எழுதிருக்கிறாரு. அது வந்து நம்ம பார்க்கிறோம் 15வது இருக்கிற அதிகாரம் சாப்டர் இருக்குது நம்ம பார்க்கிறோம். அதுல பேசுறாரு மாம்சம் உலகம் விரோதி சத்ரு சாத்தான். இந்த இருக்கிற பகுதி நீங்க இங்கிலீஷ் கணக்கில் பேஜ் 627 630 வரைக்கும், 627 பக்கம் கடைசியிலிருந்து 630 பக்கம் கடைசியில ஒரு தலைப்பு இருக்குது, த மினிஸ்ட்ரி ஆஃப் ஈவல், தீமையின் ஊழியம். இந்த பகுதி அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள படிச்சா மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். ஒரு டைம் மட்டும் இல்ல, மாசம் மாசமா படிச்சா கூட ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் இந்த பகுதி. ஏனென்றால் இதுல இருந்து தெளிவா தெரியும் எந்த காரணத்துக்கு நமக்கு வரும் இப்படிப்பட்ட எதிர்ப்புகள். நம்ம தெரியணும், நம்ம இது தெரியணும். இப்போ சகோதர சகோதரிகளை இந்த காரியத்தை குறித்து இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தி 3:12.
அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்.
இது இன்னும் சுலபமா எப்படி சொல்லலாம்? அப்போஸ்தலன் பவுல் தப்பு நினைக்க மாட்டாரு. உண்மை உள்ளவர்கள் எல்லாரும் உண்மை நடக்கிற பிரயாசப்படும் போது, உண்மை நடக்க பிரயாசப்படும் போது போர்டில் இருக்கு துன்பம் துன்பம் படுத்துவார்கள் தான் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. இது விஷயத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய பிதாவாகிய தேவன் கூட இது விஷயம் நம்மள சொல்றதுக்கு விரும்புறார். ஆனா அப்பா பேசினா அவர் விசித்திரமா வினோதமா அதிசயமா பேசுவார். அவர் அதிசயமானவர் நம்முடைய அப்பா. அவர் எங்க பேசுறார் நமக்கு? நம்ம எங்க இருக்கிறோம்? இப்போ பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறோம். பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரிய கூடாரத்துல பரலோகம் பக்கம் பார்க்கும்போது, தேவ பக்கம் பார்க்கும்போது ஒரு திரை இருந்துச்சு. அதாவது அது என்ன குறிக்குதுன்னா, நம்ம இன்னும் போய் சேரல, நம்ம இன்னும் மாம்சத்தில் இருக்கிறோம். அந்த திரையில ரெண்டு கேருபீம் தேவன் பேசுறார். ஒரு கேருபீம் அவருடைய வல்லமை, இன்னொரு கேருபீம் அவருடைய அன்பு. இது பேசிக் சப்ஜெக்ட்ஸ்ல நீங்களை படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். என்ன சொல்றாரு அப்பா? அப்பா சொல்றாரு, என் அன்புள்ள பிள்ளைகள், என்னுடைய வல்லமை, சர்வ வல்லமை மற்றும் என்னுடைய அன்பு உங்களுடைய எல்லா விஷயத்துக்குள்ள வேலை செய்து கொண்டிட்டு வந்துட்டு இருக்குது. உங்களுடைய எல்லா விஷயத்துல, அப்ப நீ வீட்டுல இருக்கும் போது நாளைக்கு, இல்லாட்டி வர வாரத்துல வீட்டுல ஏதோ பிரச்சனை நடக்கும் போது, ஏதோ ஒரு விஷயம், ஒரு போன் கால் வரும்போது, அடடா இல்ல அவருடைய அனுமதி இல்லாம முடி கூட என்ன பாவாது, அசையாது. சகோதர சகோதரிகளே, அந்த செய்தி தான் நம்முடைய அப்பா வந்து அந்த திரை மூலமாக, அந்த கேருபிங்கள் மூலமாக நம்மளை சொல்லிட்டே வந்திருக்கிறார். இவ்வளவு நாள் எத்தனை பேர் இது பார்த்துருக்கிறாங்க, எத்தனை பேர் இது கேட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் இதை நம்பிட்டு இருக்கிறாங்க. பாக்யவான் சகோதர சகோதரிகளே. இதே விஷயம் திருப்பி இன்னொரு வசனத்துல வாசிக்கலாம். ஏன்னா நம்ம வேதத்துல வசனத்துல பேசிக்ல படிச்சிருக்கிறோம், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும். ஆனா முடிகிற வரைக்கும் அந்த பேலான செய்தி கூட எப்படி இருக்குது, இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சம். இப்ப போகலாம் சங்கீதம் 110:7.
வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார்.
வினோதமான வசனம். திருப்பி வாசிக்கலாம். வழியில
அவர் நதியில் குடிப்பார்.
வழியில அவர் நதியில குடிப்பார். அவர் குடிச்சதுனால
ஆகையால்
ஆகையால் அவருடைய தலையை
எடுப்பார்,
தூக்குவார். இது சம்பந்தமா நம்முடைய மண்ணால அன்னதினமும் மண்ணால இது டிசம்பர் மாசம் 28ஆம் தேதியில கொஞ்சம் விவரம் நம்ம படிக்கிறோம். இது பத்தி பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ்ல சகோதரர் ரசல் இந்த நதியில குடிப்பாருடைய அர்த்தம் என்ன சொல்றாருன்னா, விஸ்டம் கெயின்ட் பை எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்கள் மூலமாய் பெற்றுக்கொள்ளின் இருக்கிற ஞானம். இதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன சொல்ல விரும்புறோம்னா, இது சங்கீதம் 110 சந்தர்ப்பம் என்ன? சங்கீதம் 110 சந்தர்ப்பம் இயேசு கிறிஸ்து ராஜா, உலகத்தின் புது ராஜா உடைய இரண்டாம் வருகை மற்றும் ஆளுகை ஆரம்பதல். கண்ணுக்கு தெரியாத விதத்துல 1874 சத்ருகள் மத்தியில நடக்கிறது அவருடைய ஆளுகை. அந்த விஷயங்களை சொல்லி அந்த சங்கீதம் முழுவதும் அந்த ஆயத்தம் பண்ணும் நாள், அவருடைய ஆயத்தம் பண்ணும் நாள். நீங்க ஞாபகம் இருக்கும் அந்த ஓவர்லாப், இரண்டாம் உலகம் இன்னும் முடிக்கல, மூன்றாம் உலகம் ஏற்கனவே ஆரம்பிக்குது. அந்த காலகட்டத்துக்குள்ள இப்ப நம்ம வாழ்வு கொண்டு நிற்கிறோம். அந்த காலமுடைய பெயர் வந்து நாகூம்ல வாசிக்கிறோம், அவருடைய ஆயத்தம் பண்ணும் நாள். இந்த ஆயத்தம் பண்ணும் நாள்ல இந்த ராஜ்யத்துடைய கண்கு தெரியாத விதத்துடைய இருக்கிற பாகத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அதெல்லாம் விஷயங்கள் இங்க சங்கீதம் 110 பேசத்தான் நம்ம பார்க்கிறோம். சோ இந்த சந்தர்ப்பத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம் எப்படி அவர் வழியில் இருக்கிற நதியிலிருந்து குடிப்பார், குடிச்சதுனால தலையை தூக்குவார். என குறிக்குது அந்த நதி? அந்த நதி குறிக்குது நமக்கு வெளிப்பட்டின் இருக்கிற ஆச்சரியமான சத்தியங்கள். இந்த ஆச்சரியமான சத்தியங்கள் ஏனென்றால் நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். இந்த ஆச்சரியமான சத்தியங்கள் நேற்று நாம பார்த்தோம், நீங்க ஞாபகம் இருக்கும். என்ன தீவெட்டியில இருக்கிறது ஒன்னு, என்ன பாத்திரத்தில் இருக்குது இன்னொன்னு. அந்த பாத்திரத்தில் இருக்கிறது என்ன ரொம்ப முக்கியம், அந்த வெளிச்சம் நம்மளுக்குள்ளவே கொண்டு வரணும். சகோதர சகோதரிகளே, நம்ம கேட்டு இருக்கிற சத்தியங்கள் கேட்கறதுக்கு மாத்திரம் இல்ல, இது புது சிருஷ்டியுடைய ஜீவனுள்ள ஆகாரம். நம்ம அப்பா நமக்கு இதை என்ன சொல்றார், அவருடைய தெய்வீக திட்டத்துல நம்முடைய பங்கு என்ன, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் எப்படிப்பட்ட விதத்துல நம்ம மாற்றின்கிறாரு, நம்மளுக்குள் என்ன குறைவுகள் இருக்கு, தேவன் எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறார், நாம் எவ்வளோ பரிசுத்தம் இன்னும் ஆகணும் பேசிட்டே இருக்கிறார் தான் நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளை, இந்த சத்தியங்கள் என்ன நம்ம கேட்டின்கிறோம், இதுதான் சொல்றது. எவ்வளோ அழகா ஆரம்பிச்சு நேத்து அந்த கன்வென்ஷன், கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. சரணம் சரணம் நீங்க பாடும் போது, இந்த சரணம் சரணம் நான் இந்து கோயில கேட்போம். அப்ப இந்து கோயில் அந்த சரணம் கேட்டு நான் யோசிப்போம், இந்த வார்த்தைகளுக்கு தப்பு இல்ல, இது யாருக்கு போது தான் தப்பு. இன்னைக்கு சரணம் எங்கிருந்து போயிச்சு, இங்கிருந்து போயிச்சு உங்க பாஷையில. என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம், மகிழ்ச்சி ஆயிடுச்சு என்னுடைய இருதயத்துல சகோதர சகோதரிகளே. அந்த மாதிரி சமயத்துல நம்ம வாழ்வு கொண்டு நிற்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளை. எங்கே சத்தியங்கள் ஆழமா வெளிப்பட்டு, இது நமக்கு எதுக்காக, நான் நம்மள ஆயத்தம் ஆகிறதுக்கு, வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆகிறதுக்கு. இந்த ஆயன்கித்தான் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சங்கீத இது விஷயம் நம்ம வாசிக்கலாம். தானியேல் 12:10 எப்படி இந்த விஷயம் ஒரு சிலர் தான் புரிஞ்சிக்கொள்ளினே இருக்கிறாங்க. தானியேல் 12:10,
அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள், துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள்.
நீங்க யோசிப்போம் பிரதர், அநேகர் அங்க சொல்லிருக்குது, சிலர் சொல்ல. அது அநேகர், நேத்து நான் காமிச்சோம், பெரிய மீன் நூத்தி ஐம்பத்தி மூணு எப்படி மீனிச்சு பெரிய மீன். அன்பு சகோதர சகோதரிகளை, லவதோக்கியா காலகட்டம், லவதோக்கியா காலகட்டத்தில் முழு சரீரத்தில் அங்கங்கள் அதிகம் அதிகம். அதைத்தான் அநேகருடைய சொல்லப்பட்ட வார்த்தை அங்க நம்ம பார்க்கிறோம். ஆனா பாருங்க, நம்ம பார்க்கிறோம் துர்மார்க்கன் வகுப்பாருக்கு அவங்கள ஒண்ணுமே உண்ணரான். நம்ம மத்தியில தான் இருக்கிறாங்க இந்த துர்மார்க்கன். துர்மார்க்கனுடைய அர்த்தம் ரொம்ப சுலபம். தேவனுக்கு ஏழு விஷயம் அருவருப்பா இருக்குது, நம்ம பார்க்கிறோம் நீதிமொழியில ஆர் பதினேழுல. ரெண்டாவது விஷயம் பொய் நாவு. உடன்படிக்கையில அப்பா இதோ உன் சித்தம் செய்கிற வருகிறேன் சொல்றோம், ஆனா கடைசியில கொஞ்சம் மாதம் கழிச்சு கொஞ்சம் நம்ம சித்தம் வருது, நம்ம சித்தம் நம்ம எடுக்கிறோம், போக போக நாம் துரோகிகள் ஆயிடுறோம். துர்மார்க்கன், துர்மார்க்கன் தான் இங்க நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. அப்பாக்கு இது ரொம்ப கஷ்டமான காரியம். அவங்களுக்கு அவருக்கு என்ன கஷ்டம் தெரியுமா, அவருடைய ஆவிக்கு இடமே இல்லை, அவருடைய ஆவிக்கு இடமே இல்லை. அதனால தான் துர்மார்க்கனுக்கு சத்தியத்திலிருந்து ஒண்ணுமே உன்னரான். இதான் விஷயத்தை இங்க நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சங்கீதத்தில் நூத்தி பத்து ஏழுல சொல்லுது, அவர் வழியில வழியில இருக்கிற நதி அவரே குடிப்பார். இங்கிலீஷ்ல ரொம்ப பியூட்டிஃபுல், தேர்ஃபோர் ஆகியால் வருதா, ஆகையால் வருதா இல்லீங்களா? சோ ஆகையால் ரொம்ப முக்கியமான வார்த்தை அங்க நம்ம பார்க்கிறோம். ஆகையால் இங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை, அந்த நதியிலிருந்து குடிச்சதுனால. அந்த ட்ரிங்க் வேர்ட் வந்து ஹீப்ருல பார்த்தாக்கா, அது ஹீப்ரூ வேர்ட் 83:54 ஷாத்தா. ஷாத்தாவுடைய அர்த்தம் வெறும் குடிக்கிறது மாத்திரம் இல்ல, அது இம்பைபிங், இம்பைபிங் அதாவது அது அப்படியே உள்ள கொண்டு போற மாதிரி குறிக்கத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. இந்த அவர் யாரு, இந்த அவர் வந்து சகோதர சகோதரிகளை குறிக்கிறது கிறிஸ்து, தலை சரீரமாக கிறிஸ்து. ஆனா விசேஷமா இது யார் குறிக்குது, எனக்கா இந்த சங்கீதம் ஆரம்பது கிறிஸ்து, போக போக கிறிஸ்து, கடைசியில கடைசி வசனம் பேசுது மாம்சத்துல இருக்கிற சரீர அங்கங்கள், மாம்சத்துல பகுதி, மாம்ச பகுதி நாம பாக்கிறோம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது தான் நம்ம பாக்கிறோம். இந்த இருக்கிற பகுதிக்கு என்ன சொல்றதுன்னா, அவங்க இந்த சத்தியம் ஏனென்றால் அந்த வாங்கிட்டு அவங்கள உள் அங்கீகரிக்கிறாங்க, அதனால் தான் அவங்க ஜெயம் கொள்றாங்க. அவங்க ஜெயம் கொள்றது ரகசியம் இதுதான் விஷயத்தான் இங்க நம்ம பாக்கிறோம் சகோதர சகோதரிகளை. ஒரு வார்த்தை நம்ம எப்பவுமே ஞாபகம் வைக்கணும், நேத்து கூட பேசிட்டுக்கிறோம், இன்னைக்கு கூட நான் நினைக்கிறேன் பேசிட்டுக்கிறாங்க. முதல் யோவான் ஒன்னாம் அதிகாரம் அஞ்சிலிருந்து ஏழாம் வசனம்,
தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் வெளிச்சம் சத்தியம், சத்தியம் வெளிச்சம், பாத்தீங்களா? இதுதான் காரியத்தை இந்த இடத்துல இங்க ரொம்ப தெளிவா இங்க பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. இந்த வெளிச்சம் நம்ம சத்தியம் நம்ம ஏற்றுக்கொள்றது மாத்திரமல்ல, நம்ம அங்கீகரிக்கணும், நம்மளுக்குள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளவே இது வர வைக்கணும் இங்க நம்ம பாக்குறோம். ஏனென்றால் சகோதர சகோதரிகளை, நம்ம கர்த்தர் நம்மளுக்கு சொல்லிட்டாரு, நீங்களே உலகத்தின் வெளிச்சம். அப்ப அந்த வெளிச்சம் உள்ள உருவாக்கி நிற்கணும், அந்த வெளிச்சத்துக்கு இடம் கொடுக்கலனா அந்த அளவுக்கு நாம் அந்த காரியத்துக்கு தகுதியே காட்டுறது இல்லை தான் நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. இப்ப நாம் தேவனுடைய நீதிக்கு பிரதிநிதியா இருக்கிறோம் தான் இங்க பாக்குறோம். இப்ப நம்ம இந்த வெளிச்சத்துல நம்ம வளரிட்டா, இந்த வெளிச்சத்துல நம்ம பிரகாசமாயிட்டா, பிரகாசமாய் பிரகாசமாய் நாம் சாவும் போது வசனம் சொல்லுது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, மத்தேயு 13:43 வசனம்,
அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள்.
பாத்தீங்களா, எல்லாம் சேர்ந்து 144,000 வெளிச்சங்கள் ஒவ்வொரு ஜனத்திலிருந்து, ஒவ்வொரு பாஷையிலிருந்து, ஒவ்வொரு ஜாதியிலிருந்து. ஹோ, எப்படிப்பட்ட வெளிச்சம் அது இருக்கும்! அதுதான் நீதியின் சூரியன். நீதியின் சூரியன் சகோதர சகோதரிகளே, அந்த நீதியின் சூரியன் தான் செட்டைக்கு கீழ் என்ன இருக்கும்? ஆரோக்கியம். எதுக்கு? இந்த பாவம் நிறைந்த உலகத்துக்கு தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இதுதான் விஷயம் இங்க நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் நம்மளுக்காக காத்து கொண்டுட்டு இருக்குது! எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்! கொஞ்சம் யோசி பாருங்க, 6,000 வருஷம் மேல இருக்கிற மனுக்குலம், எத்தனை சந்ததிகள், எத்தனை ஜனங்கள், எவ்வளவு பெரிய குடும்பம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளவு பயங்கரமான தீமையின் பாதிப்பு வாங்கிட்டாங்க, எவ்வளவு கசுப்பான மரணத்தின் அனுபவங்கள் வாங்கிட்டாங்க, எவ்வளவு கண்ணீர்கள் ஓடிட்டாங்க, எவ்வளவு பெரிய வேலை! அப்பாக்கு இது பிரதான வேலை, அண்ணாக்கு இது பிரதான வேலை, உங்களுக்கு உங்களுக்கு நீங்க யோசிச்சு சொல்லுங்க சகோதர சகோதரிகளே. இந்த மிகப்பெரிய காரியத்துக்கா நாம ஆயத்தம் ஆயினிருக்கிறோம். நாம வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆயினிருக்கிறோம். இது நிமித்தம் எவ்வளவு தான் உண்மை வெளிச்சம் நம்மளுக்குள் இருக்கு, அது வெறும் எதிர்ப்புகள் சோதனைகள் மத்தியில தான் அந்த காரியத்தை வெளிப்படத்தான் நம்ம பார்க்கிறோம். சகோதரர் ரசல் இந்த காரியத்தை குறித்து ரொம்ப அழகா எழுதிக்கிறார். ரீப்ரிண்ட் 38:23, ரீப்ரிண்ட் 38:23. இதை நம்ம இங்கிலீஷ்ல படிக்கிற, முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல பேசுற, என ரொம்ப அருமையா இருக்குது. இது 38:23. ஆப்ஜெக்ட் அண்ட் பர்பஸ் ஆஃப் த ஃபயரி ட்ரையல்ஸ். The object of this trial and sifting is to select all whose heart desires are unselfish, who are fully and unreservedly consecrated to the Lord, who are so anxious to have the Lord's will done, and whose confidence in His wisdom, His way, and His word is so great that they refuse to be led away from the Lord's word. These in the sifting time will be strengthened and shall increase their joy in the Lord and their knowledge of His plans, even while their faith is being tested by the falling into error of thousands on every hand. சகோதர சகோதரிகளே, நம்முடைய சோதனைகளுடைய இருக்கிற நோக்கம் என்ன என்றால், தேவன் சோதிக்கின்றாரே நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு, சுயநலம் இருக்கா இல்லாட்டி முழுக்கு சுயநலம் இல்லை, எந்த அளவுக்கு நாம் கர்த்தருக்கு, எந்த அளவுக்கு நாம் கர்த்தருடைய சித்தத்துக்கு, எந்த அளவுக்கு நாம் கர்த்தருடைய ஞானத்துக்கு, அவருடைய வழிக்கு, அவருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம், சோதிக்கப்படுறாரு, சோதிக்கப்படுறார் சகோதர சகோதரிகளே. ஏனென்றால் இந்த சோதனையில யார் முழுக்க அவங்களுடைய இருதயம் கொடுத்துட்டு இருந்தனா அது வெளிப்படும். ஏனென்றால் சகோதர சகோதரிகளே, இது மத்தியில நடக்கும் அநேக விதமான தந்திரங்கள், சுயம் உடைய தந்திரங்கள், மற்றவர்களுடைய தந்திரங்கள், சாத்தானுடைய தந்திரங்கள், இதெல்லாம் மத்தியில நாம் எப்படி நம்முடைய இருதயம் வச்சிட்டு இருக்கிறோம், எப்படி நாம் முழுக்க நம்முடைய தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் நாம் செவி மற்றும் வாழ்க்கையே கொடுக்கிறோம், அது தேவன் சோதிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் அவங்க இந்த சமயத்துல, இந்த ஊர்ல இருக்கிற சிப்டிங் பறக்கிற சமயத்துல அவங்களுக்கு என்ன நடக்குது நம்ம பார்க்கிறோம்னா, அவங்களுடைய சந்தோஷம் பெருகி விடுறதுக்கு கர்த்தர் மேலான சத்தியங்கள் அவங்களுக்கு வெளிப்படுறார், அவருடைய திட்டத்தின் ஆழமே வெளிப்படுறார். ஏனென்றால் இந்த மத்தியில இவங்களுடைய சோதனைகள் சோதிக்கப்படுது. ஏனென்றால் அதிகமா 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 உழுதுங்கிறாங்க, உழுதுங்கிறாங்க. நிக்கிறது விசித்திரமா இருக்குது, நிக்கிறது விசித்திரமா இருக்கிறது. வசனத்தில் இது வாசிக்கிறோம், சங்கீதம் 91:7.
உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது.
சகோதர சகோதரிகளே, சங்கீதம் 91, புத்தி உள்ள கணிக்கைகளுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கிற மாதிரி இருக்கிற சங்கீதம் இருக்கு. இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், உங்கள் யாரு? புத்தி உள்ள கணிக்கை. இந்த புத்தி உள்ள கணிக்கைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, உங்களுடைய பக்கத்துல உழுவாங்க, உங்களுடைய வலது பக்கத்துல உழுவாங்க. வலது பக்கம் வலது கை ஐக்கியம், சத்தியத்தோதி ஐக்கியம். பக்கம் மாம்சத்தில் இருக்கிறதுனால, உலகத்தில் வாழ்றதுனால உலகத்தின் நிலை. சோ ஒரு பக்கம், அதாவது வலது பக்கம் இல்ல, ஒரு அந்த பக்கம் 1000, வலது பக்கம் 10,000. 10,000 குறிக்குது சத்தியத்தின் ஐக்கியம். சத்தியத்தின் ஐக்கியத்துல நம்ம என்ன பார்க்கறோம்னா 10,000, ஆனா பக்கம் குறிக்குது 1000. நீங்க ஞாபகம் இருக்கும், கோயம்புத்தூர் பரிசுத்தவான்கள் ஞாபகம் இருக்க, போனோம் ஞாயிற்றுக்கிழமை, நம்ம சில எண்ணிக்கையுடைய இருக்கிற விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம், எப்படி எண்ணிக்கையில தேவன் அடையாளங்களா பயன்படுத்துறார். 10 என்ன குறிக்குது? முழுக்கு உலகமுடைய எண்ணிக்கை குறிக்குது. சோ 1000 குறிக்குது 3 10, 10 × 10 × 10. சோ இந்த 1000 யார் குறிக்குது கேட்டனா, 3 வகுப்பார் முழுக்கு முழுக்கு உழுறாங்க, வஞ்சகத்துல உழுறாங்க. யார் இந்த 3 வகுப்பார்னா? பேர் கிறிஸ்து மண்டலம். 1, பலவிதமான வஞ்சகத்துல உழுறாங்க. 2, இஸ்ரேல் தேசம் பலவிதமான வஞ்சகத்துல உழுந்துக்கிறாங்க. ஆரியல் ஷாரோன் நினைச்சாரு சமரசன் பண்ணலாம், சமரசன் பண்ணிட்டாரு. காசா பட்டணத்துல இருந்து யூதர்கள் துரத்துறதுக்கு கட்டளை கொடுத்தாரு தேவன், அவர்ல இருந்து உயிரெடுக்கல, சுவிச் ஆஃப் பண்ணிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் ஆரியல் ஷாரோன் படுத்துந்தாங்கிறாரு, இன்னும் கான்சியஸ்னஸ் வரல, இன்னும் சாகவே இல்லை. இஸ்ரேல் பலவிதமான வஞ்சகத்தில் உழுதுங்கிறாங்க. பென்யாமின் நிதன்யாஹுக்காக ஜபிக்கணும், தைரியமா நிக்கிறாரு. பராக் ஒபாமா நிறைய அழுத்தம் அவர் மேல போடுறாரு, ஆனா நிதன்யாஹு நிக்கிறாரு, நிக்கிறாரு. ஒபாமா ஒரு டைம் மைக்கே சுவிச் ஆஃப் பண்ணாம மீட்டிங் ஆயிடுச்சு, அவரு சார்கோசி பேசிக்கிறாங்க, அந்த மைக்க சுவிச் ஆஃப் பண்ணல. பார் தேவன் எப்படி பண்ணிக்கிறாரு. ஒபாமா சொல்றாரு சார்கோசி, ஐ டோன்ட் லைக் தட் நெதன்யாஹு ஃபெலோ. எப்படிதான் உங்களுக்கு பிடிக்கும்? அவர்ல கொஞ்சம் தேவனுடைய வழிநடத்தல் இருக்குது, இங்கே அப்படி இல்ல. சோ நம்ம பாக்குறோம், சோ அந்த தைரியம் பென்யாமின் நேதன்யாஹுக்கு இருக்குது, ஜபிக்கணும் அவருக்காக, மற்றும் இஸ்ரேல் இந்த கடைசி சமயத்தில் சகோதர சகோதரிகளை. ஆனா வஞ்சகங்கள் இஸ்ரேல் மத்தியில் கூட 10, இன்னொரு 10 உலகம். 3 வகுப்பார் பேர் கிறிஸ்து மண்டலம் 10, இஸ்ரேல் தேசம் 10, உலகம் 10. இந்த பலவிதமான வஞ்சகத்தின் மத்தியில புத்தியுள்ள கணிக்கை வாழ்வு கொண்டிட்டு இருக்கிறாங்க. வலது கையில இருக்கிற அந்த 10,000 4 10 10 4 டைம் பட்டான்தான் 10,000 வருது. யார் இவங்க குறிக்குது கேட்டனா, இவங்க குறிக்குது புத்தி இல்லாத கணிக்கை. புத்தி இல்லாத கணிக்கையுடைய கணக்கு ஏன் இங்க சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம பாக்குறோம்னா, எனக்கா இன்னைக்கு உலகம் முழுவதும் தேவனுடைய இருக்கிற பரிசுத்தவான்களா இருக்கிறாங்க நம்ம பாக்குறோம். வசனத்துல இது வேணும்னு நீங்க வாசிக்கலாம், மத்தேயு 24:31. மத்தேயு 24:31.
வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து. வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு
போத 4 திசை 4 திசை, அதுதான் 4 10. இன்னைக்கு தெரலான கூட்டம் எங்க இருக்கு? 4 திசை, அதான் 4 10 10,000 குறிக்குது. ஆனா சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல இந்த சங்கீதத்துல நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. இங்க நம்மளுக்கு எச்சரிப்பான போதனையான இருக்கிற விஷயம் இருக்குது. சங்கீதத்துல வாசிக்கலாம். இப்போ சங்கீதம் 91:5-6 நாள் வஞ்சகம் பத்தி பேசிருக்கிறது. நாள் வஞ்சகம் இது தியானம் கொடுக்கலாம். சங்கீதம் 91:5-6
இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய்.
நாள் நாள் இருக்கிற வஞ்சகங்கள் ஒன்னா எடுக்கலாம். முதல்
இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும்
இருவில் உண்டாக்குற
பயங்கரத்துக்கும்
பயந்திரத்துக்கும் இருவில் உண்டாக்கு பயந்திரத்திற்கும் இந்த பயந்திருதல் இங்கிலீஷ்ல இட் இஸ் நாட் ஃபியர், இட் இஸ் டெரர். பயம், டெரர், பயங்கரமான டெரர், நட்டுங்கிற டெரர், அதுதான் இது வருது. இருவுல வருது டெரர் தான் இங்க நம்ம பாக்குறோம். இது என்ன குறிக்குது சகோதர சகோதரிகளை? இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய சப்ஜெக்டுடைய டைட்டில். இருவுல வருது, இருவு கிட்ட கிட்ட வருது. நம்மளுடைய கர்த்தர் சொன்னார் ஒரு இருவு வரும். எப்போ? மனுஷன் வேலை செய்ய முடியாதான் நம்ம பாக்குறோம். யோவான் 9:4 அந்த இருவுல சபைக்கு மேல வரப்போது பயங்கரமான சோதனை. அந்த பயங்கரமான சோதனையில தான் நம்ம என்ன பாக்குறோம்னா அதிகமா, அதாவது அதிகமா சொல்லும்போது எல்லாரும் சிறுமந்தை விட்டுட்டு எல்லாரும் பயந்து நடுங்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற உபத்திரவத்தை உருவாக்க போது அதோடைய விவரம் இன்னும் கொஞ்சம் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்க போலாம். செகண்ட் பாயிண்ட் போலாம்.
அது பகலில் பறக்கும் அம்புக்கும்,
பகல்ல பறக்கும் அம்புக்கும், பகல்ல பறக்கும் அம்புக்கும். எந்த பகல் இது? அந்த இருவுக்கு முன் பகுதி, நாம வாழ்வு கொண்டே இருக்கிற சமயம் இதுதான் நாம இருக்கிற பகல். இந்த பகல்ல இப்போ பறக்குது என்ன? அம்பு. என்ன அம்பு பறக்குது? முன்ன காலத்துல அம்பு விட்டானா அம்பு எங்க விடுவாங்க? கண்ணுக்கா, மூஞ்சிக்கா, கால்கா? இன்னைக்கு போலீஸ் அந்த காலுக்கு ஷூட் பண்ணுவாங்க, இல்லக்கா? அந்த ஆர்டர் வந்து காலுக்கு தான் அடிக்கணும். அது இல்ல, அம்பு இருதயத்துக்கு அடிப்பாங்க. ஒன் ஷாட் சாகணும், அப்படி இருதயத்தை போடுவாங்க. இப்போ அதே மாதிரி அம்பு போயிட்டு இருக்குது சகோதர சகோதரிகளே. இந்த அம்பு என்ன நம்ம பாக்குறோம்னா இது ஆவிக்குரிய அன்பு. அன்பு இல்ல, அம்பு, ஆவிக்குரிய அம்பு. வசனத்துல வாசிங்க, சங்கீதம் 64:3 சங்கீதம் 64:3
அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு.
பயங்கரமான கடினமான வார்த்தைகள். நேத்து தான் ஒரு அன்பு சகோதரன் நான் சந்திச்சோம், அவருக்கு ஒரு அம்பு வந்து டம்மன் அடிச்சிச்சு. பாவம், அவரை எங்க உழுந்துட்டார் தெரியல. நேத்து கொஞ்சம் தூக்குறது பிரயாச பண்ணிட்டேன். பிரதர ஏஞ்சு, இப்படிப்பட்ட பல அம்பு வரப்போது கடினமான வார்த்தைகள் சொன்னாரு. சகிக்க முடியாத பிரதர், எப்படி பேசினாங்க அந்த பிரதர், எனக்கு ரொம்ப கஷ்டமாயிச்சு, எனக்கு சகிக்கவே முடியல பிரதர், அப்படி பேசினார் என்கிட்ட. நான் சொன்னேன் இதுக்கு மேல வார்த்தைகள் வரப்போது அன்பு சகோதரர்கள், நீங்க சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. சோ இந்த மாதிரி இருக்கிற அன்பு இப்போ பகல் சமயத்துல பறக்கின்னு இருக்கும் தான் நம்ம பாக்குறோம். இதோடைய நோக்கம் என்னன்னா இருதயத்துக்கு பாதிக்கப்படணும், அதாவது நல்ல பேரை கெடுத்து வைக்கணும். இங்கிலீஷ்ல பியூட்டிஃபுல் வேர்ட், கேரக்டர் அசாசினேட், கேரக்டர் அசாசினேட். சோ இது விஷயத்தான் இங்க நடக்குது. அநேக சகோதரர்கள் இது விஷயம் கவனிக்காம இருக்கிறாங்க. சகோதரர்கள் வந்து அப்படியே சில டைம் வந்து வாயை துறக்கிறாங்க. இந்த விஷயம் யோசிக்கணும். வசனம் பாரு என்ன சொல்லுது. ரெண்டு வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 5:22-24 வசனம். மத்தேயு 5:22-24
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து.
என்ன சொல்ற தெரியுமா? உன்னுடைய அர்ப்பணிப்பு வாழ்க்கையில யாருடைய சகோதரர்கிட்ட ஏதோ இடரல் இருந்தா, நீர் அந்த சகோதரருக்கு இடரல் இருந்தா உடனே ஒப்புரவாகுதல் பண்ணிடு. இல்லாட்டி நீ நடந்து கொண்டு இருக்கிற பாதை, நீ செலவு பண்ணிருக்கிற நேரம், நீங்க செலுத்தின் இருக்கிற பலி வீண். தேவன் அங்கீகரிக்கிறது இல்லை. பாத்தீங்களா, அந்த சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்ட இருக்கிற எச்சரிப்பு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு எச்சரிப்பு நீங்க தெரியும், மத்தேயு 18-16 வசனங்கள், அது வாசிக்க வேண்டாம். இது இரண்டாவது விஷயம் இங்க பாக்கிறோம், பகல்ல பறக்கிற அம்பு. மூன்றாவது காரியம் வாசிக்கலாம்,
இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும்.
இருள நடிக்கிறது இருக்கிற கொள்ளை நோய்க்கும். சோ கொள்ளை நோய் கேட்டாக்கா எப்பவுமே என்ன குறிக்குதுன்னா, கொள்ளை நோய்னா அநேகருக்கு படுது. அது அநேகருக்கு படுது இருக்கிற இந்த கொள்ளை நோய் என்ன நம்ம பாக்குறோம்னா, ஒண்ணு, ரெண்டாவது யார் யார் கொஞ்சம் பெலுவின் இருந்தானா அந்த கொள்ளை நோயில விழுந்துருவாங்க. சோ இந்த கொள்ளை நோய்க்கு என்ன குறிக்குதுன்னா, இது வந்து ஆவிக்குரிய கொள்ளை நோய். இது எங்க நடக்குதுன்னா, இது இருட்டுல நடக்குதா இங்க நம்ம பாக்குறோம். இருட்டுல நடக்குது என்ன அர்த்தம், வெளிச்சமே இல்லை, எந்த வெளிச்சமே இல்லதான் இது வந்து ரகசியமா செய்யப்பட்டு இருக்கிற காரியம், ரகசியம் செய்யப்பட்டு இருக்கிற காரியம். இது என்ன விஷயம், இது நடக்கிறது என்ன அர்த்தம்னா, ஐக்கியம் ஃபெலோஷிப் இங்க பாக்குறோம். எங்க? நெருக்கமான வலையில. நெருக்கமான வலையில இப்படிப்பட்ட ஐக்கியம் நடக்கும், இப்படிப்பட்ட ஐக்கியம் நடக்கத்தான் இங்க நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. என்ன மாதிரி ஐக்கியம் கேட்டாக்கா, இருளான ஐக்கியம். இருளன என்ன அர்த்தம், கள்ள உபதேசங்கள், தவறுகள். கள்ள உபதேசம் பேசும்போது கள்ள தீர்க்க தரிசி சொல்லணும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்ல? கள்ள உபதேசங்கள் பேசுறவர் கள்ள தீர்க்க தரிசி சொல்லணும். ஆனா இன்னைக்கு வெறும் பைபிள்ல இருந்து படிக்கிறோம், அது சொல்றதுக்கு யாரும் முன் வரதில்ல. ஆனா யார் யார் வந்து பேசிக்கிறாங்க, கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்கதர்சி கணக்குல தான் இருக்கிறாங்க சகோதர சகோதரிகளை. அநேக இன்னைக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இருக்கிறாங்க நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய இப்படிப்பட்ட வகையில விழுந்துக்கிறாங்க தேவனுடைய இருக்கிற பிள்ளைகள் நம்ம பார்க்கிறோம். எனக்கு நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம் 36:9,
ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம்.
பாத்தியா, உம்முடைய வசனத்துல தான் நம்ம என்ன கிடைக்குது, வெளிச்சம். வசனம் விட்டு வெளியே போனா எந்த வெளிச்சமே இல்ல தான் இங்க நம்ம பாக்குறோம். உம்முடைய வெளிச்சத்துல நம்மளுக்கு வெளிச்சம் காண்பிக்கிறோம் தான் நம்ம பாக்குறோம். தேவ வசனம் சொன்னா ஆமேன், அதுக்கு மேல வார்த்தை, பேச்சுவார்த்தை, வாக்குவாதம் இல்லவே இல்லத்தான் நம்ம பாக்கிறோம். நாலாவது விஷயம் நம்ம வாசிக்கலாம், நாலாவது வஞ்சகம்,
மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய்.
மத்தியானத்துல இருக்கிற சங்காரம், பாழாக்கிற சங்காரம் எங்க நம்ம பாக்கிறோம். சோ இந்த மத்தியானத்தில் இருக்கிற பாழாக்கிற சங்காரம் என்ன குறிக்குது, மத்தியானம் குறிக்குது வெளிச்சத்துடைய உச்சகட்டம். மத்தியானம் குறிக்குது வெளிச்சத்துடைய உச்சகட்டம். இப்போ நம்ம அந்த வெளிச்சத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறோம். லவதோக்கிய சபையுடைய முடிவுல நம்ம சமயம் பத்தி பேசுது. நம்ம மத்தியில நடக்குது ஒரு சங்காரம், ஒரு சங்காரம், பாலாக்கிற சங்காரம். இது என்ன விஷயம்னா, இது குறிக்குது இரண்டாம் மரணம். இரண்டாம் மரணத்தின் சூழல்ல நிறைய போயிட்டுக்கிறாங்க, நிறைய போயிட்டுக்கிறாங்க, நிறைய செத்துக்கிறாங்க, நிறைய சாவ போறாங்க. தெளிவா இருக்குது வசனம் அன்பு சகோதர சகோதரிகளை. இது பத்தி பேசுறதுக்கு நம்ம தைரியம் இருக்கணும், வெக்கப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. இது உண்மை, உண்மை, உண்மை தான். சோ இங்க நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளை, இப்படி இருக்கு, வசனமே சொல்லுது மத்தியான சமயத்துல ஒரு பாலாக்கிற சங்காரம் இருக்கத்தான் இங்க நம்ம பாக்குறோம். இந்த சங்காரம் நடக்கிற விஷயம் என்னன்னா, முக்கியமான விஷயம், தான் வகுப்பாருக்கு குதிரையின் மேல் உட்கார்ந்திருக்கிறவர் மல்லாந்து உலூரத்துக்கு என்ன பண்ணுவோம், குதிரையின் குதிகாலம் கடிப்பார். சோ குதிரையுடைய இருக்கிற இது வசனம் நம்ம ஆதியாகமம் 49:16-17 நம்ம வாசிக்கிறோம், அங்கே போர்டில் இருக்குது, வாசிக்க வேண்டாம். சோ இது என்ன விஷயம் குறிக்குது கேட்டனா, குதிரை குறிக்குது சத் ஒரு உபதேசம், ஒரு பெரிய அருமையான உபதேசம். அந்த குதிகாலம் குறிக்குது ஒரு சின்ன பாயிண்ட், சின்ன கருத்து, அதை எடுத்து மாத்திட்டு அது கூட எப்படி 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 கடிக்கிறான்னு கேட்டனா, ஒரு பாம்பு பாம்புடைய விதத்துல வகையில கடிக்கிறது. சோ அது என்ன குறிக்குது நம்ம பார்க்கறோம்னா, வஞ்சகமான விதத்துல ஒரு சின்ன பாயிண்ட் எடுத்து மாத்திட்டு மாத்திட்டு அந்த உபதேசம் மேல உட்கார்ந்து இருக்கிறவர், அந்த உபதேசம் மேல நம்பிட்டு இருக்கிறவங்கள அவங்கள உலர்த்துக்கு மிஸ்கைட் ஆகிறதுக்கு அப்படி தான் வகுப்பார், செகண்ட் டெத் வகுப்பார் செய்வாங்க. உதாரணமாக உதாரணமாக நம்ம உங்களுக்கு ஒரு உதாரணம் வைக்கிறேன். 1000 வருஷம் ஆளுகையுடைய ஆரம்பம் உபதேசம், த டாக்டரின் ஆஃப் த மில்லேனியல் கிங்டம் ரெயின் பிகன். இது இந்த உபதேசத்துக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம்னா, வசனம் வெளிப்படுத்தல் 20:4-6 அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே சொல்லுது அவங்களை உயிர்த்து கிறிஸ்து உடனே 1000 வருஷம் அரசாண்டார்கள். சோ இந்த ரெண்டு வசனங்களை வச்சு இன்னைக்கு என்ன நம்ம சில சகோதரர்கள் சொல்றாங்களே கேட்டாக்கா, சொல்றாங்க இல்ல கிறிஸ்து உடனே, அப்ப என்ன அர்த்தம், இந்த 1000 வருஷம் முழுசா யார் ஆளுகை செய்யணும், சபை இயேசு கிட்ட ஆளுகை செய்யணும். இப்போ இயேசு வந்துட்டார் நம்ம நம்புறோம், முதலாம் உயிர்த்ததில் ஆரம்பிச்சு நம்ம நம்புறோம், ஆனா சபை இன்னும் மகிமை ஆக்கப்படவே இல்லை. சோ அந்த 1000 வருஷம் ஆளுகை ஆரம்பிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி சொல்றாங்க சகோதர சகோதரிகளை. ஆனா இந்த சகோதர சகோதரிகளுக்கு 1872 குறிக்குது 6000 வருஷம் ஆதாமுடைய சிருஷ்டிப்பிலிருந்து, 1874 குறிக்குது அவர் 6000 வருஷம் தீமையுடைய அனுமதியிலிருந்து, மற்றும் யூபிலி எல்லா நிறைவேறு தீரும் காலங்களுடைய ஆரம் குறிக்குது. அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்குது கேட்டனா, அது வந்து அவங்களுக்கு ஒரு பலமான ஆகாரமே இல்லை. அது மட்டும் இல்ல என்ன பாக்குறோம்னா, இந்த மாதிரி இருக்கிற உபதேசம் நம்பும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை கூட ஒரு மகிழ்ச்சியான காரியமே இருக்கிறது இல்லை. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை வர்றது காரணம் என்ன, முக்கியமா அவர் தான் உலகத்துடைய புது ராஜா. பிதாவாகிய தேவன் அவருக்கு சொன்னார், நீ உங்களுடைய சத்ருகள் உங்களுடைய பாதப்படி ஆக்குற வரைக்கும் நீ மகன் எங்கே உட்காரு, என்னுடைய பாதப்படி என்னுடைய வலது பரிசத்துல உட்கார் சொன்னா தான் பாக்குறோம். சோ அவர் வந்தார், அவருடைய ராஜ்யமே ஆரம்பித்தார். இந்த பிரச்சனை ஏன் நடக்குது, இந்த பிரச்சனை ஏன் நடக்குதுன்னா, நிறைய பேரு வேதம் ஆழமா படிக்கிறது இல்ல, அந்த சத்தியம் ஜபத்தோட தேவன் கிட்ட வழக்காடுறது இல்ல. தேவன் சொல்றார் வழக்காடவும் வாருங்கள், உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா இந்த விஷயம் வாங்க எங்கிட்ட வாங்க, நாம வசனத்திலிருந்து காமிப்போம். இதுதான் தேவன் சொல்றதா நம்ம பாக்குறோம், அநேகர் அது பண்றதில்ல. என்னுடைய தாட்டு இந்த மேட்டர் பத்தி சிந்திக்கும் போது, இந்த குறிப்பா இந்த 2 வசனங்கள் வெளிப்படுத்தல் 20:4-6, 1000 வருஷம் அங்கே வருது இல்லைங்களா, என்னுடைய தாட் என்னன்னா, அந்த 1000 வருஷம்க்கு நம்முடைய டிவைன் பிளான் சார்ட்ல என்ன பேர், அதுக்கு த மில்லேனியல் ஏஜ், 1000 ஆண்டு யுகம். அது நான் என்ன நினைக்கிறேன்னா, அங்க நீங்க என்ன வைக்கலாம், அவங்க உயிர்த்து கிறிஸ்து உடனே 1000 வருஷம் யுகம் அரசாண்டார்கள், ஒன்னும் குழப்பம் இல்ல, ரொம்ப தெளிவா இருக்கு. 1000 ஆண்டு யுகம், 1000 வருஷம் அவங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு இல்ல, அங்க ஆளுக எப்ப நடக்குது, 1000 வருஷ யுகம். அதான் விஷயத்தை இங்க நம்ம பாக்குறோம். சரி, இது ஒரு உதாரணம் காமிக்கிற எப்படி இன்னைக்கு அநேக உபதேசங்கள் உடைய மாற்றுதல் நடக்குது சகோதர சகோதரிகளை. சரி, இப்படி அநேக உங்களுக்கு சில பர்சனல் பாயிண்ட் சொல்லிருக்கிறோம் நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. இப்ப நம்ம போகணும் இந்த சப்ஜெக்டுடைய எண்டிங் பாயிண்ட்ல, அது என்னன்னா, ஒரு அக்னி கண்டிப்பா நமக்கு தனிப்பட்ட விதத்துல நம்மளுக்கு நியாய தீர்ப்பு இருக்கும், ஆனா ஒரு அக்னி இந்த சரீரமுடைய முழுக்கு ஒரு முடிவுக்கு வரத்தான் நம்ம பார்க்கிறோம். சோ இந்த சரீரம் முடிவு எப்படி நடக்கும் இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போ கிறிஸ்து சரீரமுடைய முடிவு இந்த அக்னி மூலமா எப்படி நடக்கும் கேட்டாக்கா, நம்ம பார்க்கிறோம் எதிர்ப்புகள் மத்தியில தான் எதிர்ப்புகள் மத்தியில தான் நம்முடைய வெளிச்சம் உண்டாக்கி இருக்குது, நம்ம திவ்ய சுபாவம் உண்டாக்கி இருக்குது. தனிப்பட்ட விதத்துல நம்மளுக்கு எத்தனை சத்ரு பார்த்தோம், மூணு. ஆனா நீங்க பிரதர் அசலுடைய 6th வால்யூம்ல படிச்சாக்கா புது சிருஷ்டியுடைய விரோதிகள் படிச்சானா ஒரு நாலாவது விரோதி இருக்கு, ஒரு நாலாவது, the fourth enemy. அந்த நாலாவது விரோதி யார் தெரியுமா? அந்த நாலாவது விரோதி வந்து பேர் சபை, பேர் சபை பாபிலோன். இந்த விஷயம் பிரதர் அசல் வந்து 6th வால்யூம்ல பேஜ் 654 F-ல அங்க காமிச்சிருக்கிற F-னா 6th வால்யூம் நம்ம பார்க்கிறோம். பேஜ் 654-ல the nominal church as an adversary of the new creation. கடைசியில இந்த நாலாவது சத்ரு நம்ம மேல நேரம் நேரடிக்கும். சோ இந்த நாலாவது சத்ரு வந்து பேர் சபை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். சோ இந்த பேர் சபை மூலமாய் வரும். கடைசியில நம்ம என்ன பார்க்கிறோம்னா அந்த இருக்கிற எதிர்ப்பு, அது வந்து ஒரு ரொம்ப அந்தகாரமான இருட்டான சமயம் இருக்கும் சபைக்கு. நம்ம முன்னாடி படிச்சிருக்கிறோம் யோவான் 9:4, அந்த சந்தர்ப்பமே வரப்போதா இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த காரியத்தை கூட வசனத்துல நம்ம அநேக இடத்துல படிக்கிறோம், படிக்க வேண்டாம். மத்தேயு 10:24-25 இயேசு சொன்னாரு, எப்படி எஜமானுக்கு வந்ததோ அப்படியே ஊழியக்காரன், அப்படியே ஊழியக்காரன் அப்படித்தான் வரத்தான் இங்க நம்ம பாக்குறோம். சோ இதே மாதிரி நம்ம என்ன பாக்குறோம்னா அந்த மாதிரி இருக்கிற எதிர்ப்புகள் எப்படி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்கு வந்துச்சு, அதே மாதிரி சரீர அங்கங்களுடைய கடைசியில முழு சரீரத்துக்கு விரோதமா வரத்தான் நம்ம பாக்குறோம். சோ இந்த கடைசி எதிர்ப்பு நம்ம என்ன பாக்குறோம்னா இது எப்படி இருக்கும் கேட்டாக்கா, நம்முடைய கர்த்தருடைய கடைசி 24 மணி நேரத்துல இருந்து இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். கர்த்தர் இயேசுடைய கடைசி 24 மணி நேரம் நம்ம பார்க்கிறோம், இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். வியாழக்கிழமை 3 மணிலிருந்து, வியாழக்கிழமை 3 மணிலிருந்து வெள்ளிக்கிழமை 3 மணி வரை, வெள்ளி 3 மணில கர்த்தர் மரணம் நடக்குது. ஆனா அதுக்கு 24 மணி நேரம் முன்னாடி வியாழக்கிழமை 3 மணில ஆரம்பிச்சுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். சோ இந்த சமயம் எப்படிப்பட்ட சமயம் இருக்கும் கேட்டனா, கரெக்டா நம்ம கர்த்தர் சொன்னார யோவான்ல, இது ரொம்ப இருட்டான சமயம் இருக்கும். இருட்டான சமயம் என்னன்னா பயங்கரமான இருக்கிற விரோதமான சமயம் இருக்கும், ரொம்ப தீமையான காலமா இருக்கும். இதை நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. இப்பதான் நம்ம வாசித்தோம் இல்லைங்களா அந்த வசனம் என்ன சொல்லிட்டோம், நம்ம பார்த்தோம் அது எப்படி இருவுல பயம், இருவுல பயம். சோ அது விஷயம் நம்ம இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்கலாம். கடைசியில கர்த்தர் இயேசுடைய கடைசி நடந்த சம்பவங்கள், இயேசு, யோவான், பேத்ரு, யூதாஸ். இயேசு, யோவான், பேத்ரு, யூதாஸ், 4 வகுப்பார்கள். இயேசு யார் குறிக்குது? முன் அடையாளம், முன் மாதிரி இயேசு குறிக்குது. முதல் பேதுரு 2:20-21 சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு நல்லா தெரியும், மனப்பாடமா தெரியும். முதல் பேதுரு 2:20-21 இயேசு குறிக்குது முன் மாதிரி, அந்த கடைசி நிகழ்ச்சிகள் அப்படியே நடக்கணும். யோவான், யோவான் ரொம்ப சமயமா இருந்துச்சு. யோவான், யோவான் குறிக்குது சிறுமந்தை. யோவானுடைய இருக்கிற ஆயுசு கம்மி குறிக்குது இந்த சிறு மந்தை வகுப்பார் கடைசியில ரொம்ப சிலரா இருப்பாங்க. யோவான் ரொம்ப பக்கத்துல இருந்தார், சிலுவைக்கு பக்கம் பக்கமா இருந்தார் தான் இங்க நம்ம பாக்குறோம். அவர் வந்து நம்ம பாக்குறோம். இது விஷயம் என்ன குறிக்குது கேட்டாக்கா, இது குறிக்குது எப்படி இவங்க யோவான் வகுப்பார் முழு முயற்சி போடுறாங்க கர்த்தருடைய அடிச்சவுட்ல நடக்கிறதுக்கு, கர்த்தருடைய அடிச்சோட்ல நடக்குதான் நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் யோவான் பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த கடைசி நிகழ்ச்சிகள்ல. நெக்ஸ்ட் பேத்ரு, பேத்ரு குறிக்குது மறுதளிக்கிற வகுப்பார், திரளான கூட்டம் வகுப்பார், வயசானவராய் இருந்தாரு, பெரிய அளவுல பெரிய எண்ணிக்கையில இருப்போம் இந்த வகுப்பார் பேத்ரு. இங்க நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை, பேத்ரு புத்தி இல்லாத கணிக்கைகள் தான் இங்க நம்ம பார்க்கிறோம். அவங்க நம்ம என்ன பாக்குறோம்னா இந்த இடத்துல அவங்க தூரமா இருந்தாரு, கத்தர்ல இருந்து தூரமா இருந்தார் தான் நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்ல, உண்மையான சீஷன் இருக்கிறது சொல்லிட்டு மறுதளிக்கிறாங்க தான் இங்க நம்ம பாக்குறோம். சோ இந்த பெரிய குரூப்புக்கு பிரச்சனை என்ன, நேத்து கூட புத்தி இல்லாத கணிக்கை படிக்கும் போது ஒரு பாயிண்ட் இந்த சப்ஜெக்ட்ல என்ன இருக்குன்னா, இந்த குரூப்புடைய பிரச்சனை என்ன கேட்டாக்கா, இவங்களுக்கிட்ட போதுமான வாஞ்சை இல்ல, இவங்களுக்கிட்ட போதுமான வாஞ்சை இல்ல விலை கட்டுறதுக்கு. விலை கட்டுறதுக்கு நாம் வந்தோம், விலை கட்டுறதுக்கு. 1000 ரூபாய் கொடுக்கும்போது ஒரு 200 ரூபாய் பிடிச்சி வைக்க கூடாது, 1000 ரூபாய் முழுக்கா கொடுக்கணும். சோ அந்த விலை கட்டுறதுக்கு இவங்களை முழுசான வாஞ்சையே காமிக்கிறதுல நம்ம பாக்குறோம். அவங்களுடைய வாழ்க்கையில அந்த விலை காட்டுறது அடையாளம் காட்டுறதில்ல, அது ஒரு அடையாளம், அது முக்கியமான அடையாளம், உண்மை உள்ளவருடைய அடையாளம் அது இருக்குதான் நம்ம பாக்குறோம். இதுதான் நம்ம பாக்குறோம். பேதுரு இயேசு கிறிஸ்து பேசினார், இங்க நம்ம வாசிக்கிறோம் யோவான் 12:25-26.
தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்வான்.
ஜீவன் வெறுக்கிறது என்ன அர்த்தம், எல்லாம் வெறுக்கணும், நான் பண்றதில்ல, நான் என்ன நீ வர பொண்டாட்டிக்கிட்ட நான் இதுல வரதுல, அது இல்ல. ஜீவன் வெறுக்கிறது என்னன்னா, தேவனோடைய மேல இல்ல, தேவனுக்கு கம்மி. நேசிக்கணும் உலக காரியங்கள், உலக காரியங்கள் எப்பவுமே தேவன் மற்றும் தேவனுடைய காரியங்களுக்கு மேல போகிற வாய்ப்பே இல்லை, அதைத்தான் வெறுக்கிறது அர்த்தம். கண்டிப்பா வீட்டுல சமைக்கணும், கண்டிப்பா ஸ்கூல்ல பசங்க விட்டுறணும், கண்டிப்பா வந்து வீட்டுல சில வேலைகள் செய்யணும், கண்டிப்பா வேலைக்கு போகணும், அதெல்லாம் வெறுக்க சொல்ல. ஆனா வெறுக்கிறது என்ன அர்த்தம்னா, ஒரு வேலை பிரச்சனை தேவனுடைய காரியத்துக்கு வந்தானா, எந்த விஷயம் இல்ல, தேவன் ஃபர்ஸ்ட், இதுல அடிபட்டாலும் பரவாயில்ல, இது நஷ்டமாயிட்டாலும் பரவாயில்ல, இதுதான் நம்முடைய முடிவு. தாழ்மையில, பெருமையில இல்ல, தாழ்மையில, மன்னிச்சிடு அடி பரவாயில்ல, ஆனா அப்பா முதல், அந்த மாதிரி விதத்துல இதுதான் வெறுக்கிறது காரியத்தை குறிக்குது சகோதர சகோதரிகளை. இதுதான் அர்த்தத்தை இங்க வாங்க யோவான்ல 12:25-26. இப்போ இந்த வகையில இந்த புத்தி இல்லாத கணிக்கை எல்லாமே விட்டுறதுக்கு, எல்லாமே லூஸ் இழைந்து போகிறதுக்கு அவங்க தயார இல்ல, இதுதான் விஷயத்தை இங்க நம்ம பாக்குறோம். சில நேரத்துல தான் தேவன் எல்லா இழைந்து போகிற சூழ்நிலை கொண்டு வருவார், எல்லா நேரத்துல கொண்டு வரது இல்ல, சில நேரத்துல அந்த டைம்ல ரெடியா, அதான் தேவன் பாக்குறார், அதான் விஷயம் தேவன் பாக்குறதா நம்ம பாக்கிறோம். சோ இது வந்து பேதுரு வகுப்பார், யூதாஸ் வகுப்பார் சொல்ல தேவையில்லை, யூதாஸ் வகுப்பார் குறிக்குது, 2 மரணம் வகுப்பார் சகோதர சகோதரிகளை. இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, இவங்களுடைய பெலவீன்னு கவனிக்கிறதே இல்ல, இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, இவங்களுடைய பெலவீன்கள் கவனிக்கிறதே இல்ல. நம்மளுடைய பெலவீன் கவனிக்கணும் சகோதர சகோதரிகளை. எனக்கு வசனம் சொல்லுது கலாத்தியர் 6:7-8.
மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான், தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான்.
பாத்தீங்களா, நாம் நம்முடைய பெலவீன் கவனிக்கலனா அந்த பெலவீன் மூலமாய் வெளிப்படோ பலன். ரொம்ப ஜாகிரதையா நம்மளுடைய பெலவீன்களை நம்மள கவனிக்க வேண்டியா இருக்கிறது. திருப்பி இதே விஷயம் கலாத்தியர்ல பவுல் பேசுறார், கலாத்தியர் 5:15, ரொம்ப முக்கியமான வசனம் இது, கலாத்தியர் 5:15.
நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள், அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
அன்பு பரிசுத்தவான்கள், நம்ம கொடூரமான மிருகங்கள் இல்ல, தயவுசெய்து ஒருத்தர் ஒருத்தர் கடிக்காதீங்க, ஒருத்தர் ஒருத்தர் முத்தம் கொடுங்க, ஒருத்தர் ஒருத்தர் நேசிங்க, ஒருத்தர் ஒருத்தர் தேற்றுங்க, தயசெய்து அந்த பல்லு கழட்டிட்டு விசிறாடி. யூதாஸ் வகுப்பார் சகோதர சகோதரிகளே. நெக்ஸ்ட் கடைசி இருக்கிற அந்த பிக்சர் நிகழ்ச்சியில அன்னாஸ் கயாபாஸ் ரெண்டு பேர் மதம் சம்பந்தமான தலைவர்கள், ஒருத்தர் மூத்தர் இன்னொருத்தர் கம்மி. அன்னாஸ் மூத்தர், கயாபாஸ் கம்மி. அன்னாஸ் குறிக்குது ரோமன் கத்தோலிக் போப் அமைப்பு, அப்புறமா கயாபாஸ் குறிக்குது புரோட்டஸ்டன்ட் சபைகளுடைய இருக்கிற அமைப்பு. இது ரெண்டும் நம்ம பார்க்கிறோம். இந்த காரியத்தை நம்ம வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் பார்த்தா 17 அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த இருக்கிற சிவப்பு நிறம் உள்ள மிருகத்தின் மேல் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஸ்திரீ, 17 அதிகாரம், அது வந்து போப் அமைப்பு மற்றும் போப் அமைப்பு மூலமாய் வெளிப்பட்டு இருக்குது அந்த சபை, ரோமன் கத்தோலிக் சபை. அப்புறமா மிருகம் நம்ம படிக்கிறோம் 17 அதிகாரம், அது வந்து புராட்டஸ்டன்ட் சபை அமைப்புகள். ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஐக்கியத்தில் வருவாங்க. வெளிப்படுத்தல் 13 அதிகாரம் 15 வசனத்தில் பார்க்கிறோம் மிருகத்தின் ஸ்வரூபம். நெக்ஸ்ட் லாஸ்ட் இந்த காட்சியில பீலாட், பான்சஸ் பீலாத், அப்புறமா ஹெரோத், இந்த ரெண்டு பேர் அரசியல் சம்பந்தமான தலைவர்கள் ரெண்டு இருக்கிறாங்க. ரெண்டு எதோ குறிக்குது, கடைசியில உலகத்தின் விஷயங்கள் ரெண்டு பெரிய அரசியல் அமைப்புகள் வேலை செய்வோம். எது இது ரெண்டு அரசியல் அமைப்புகள் கேட்டனா, ஃபர்ஸ்ட் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், யுஎன்ஓ. இன்னைக்கு பெரிய முடிவுகள் எடுக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து. சில வசனங்கள் வருது நம்ம பார்க்கிறோம், ஜக்கரியால நம்ம பார்க்கிறோம், நீங்க ஞாபகம் இருக்கோ, ஜக்கரியா 14 அதிகாரம் தேவன் சொல்றார் 2 வசனத்துல, நாம் எல்லா தேசத்துக்கு இஸ்ரேலுக்கு விரோதமா கொண்டாடுறோம். எப்படி எல்லார் தேசத்துக்கு கொண்டாடுறோம், 6 கண்டத்துல இருக்கிற தேசங்கள் எப்படி கொண்டாடணும், அது எப்படி கொண்டாடணும்னா யுனைடெட் நேஷன்ஸ் முடிவு மூலமாக. யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் எல்லா தேசங்கள் உட்கார்ந்து, எல்லா பிரதிநிதிகள் உட்கார்ந்து முடிவு எடுக்கிறாங்க. இந்த காரியத்தை இங்க யுஎன்ஓ பார்க்கிறோம், கூட யூரோப்பியன் யூனியன் EU. இதுதான் பிலட் ஹெரோத். இங்க நம்ம பார்க்கிறோம் கடைசி 24 மணி நேரத்துடைய விஷயமே இங்க நம்ம இந்த காரியத்தில் இங்க பார்க்கிறோம். இப்ப அந்த கடைசி காரியத்துக்கு வரலாம். கடைசி காரியத்தில் என்ன பார்க்கிறோம்னா சகோதர சகோதரிகளே, அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் லூக்கா 22 அதிகாரம் 53 வசனம்,
நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை, இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாய் இருக்கிறது என்றார்.
ஆமா, அந்தகாரம் குறிக்குது. இது முழுசா அனுமதிக்கப்பட்ட காலம். தீமையுடைய இருக்கிற கருவிகள் முழு வல்லமையில அவங்க சொந்த சித்தத்தை செய்யறதுக்கு தேவன் அனுமதியே கொடுப்பார். நெக்ஸ்ட் இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். கடைசி 24 மணி நேரம், எனக்கு 5 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த 5 அந்த 24 மணி நேரத்தை போகலாம். 3 இருந்து ஆரம்பிது என்னன்னா பஸ்காவுடைய ஆயத்தம். இயேசு அன்பரார் பேதுரு யோவான் அவங்கள ஆயத்தம் பண்ணோம் பஸ்கா. இது விஷயம் நம்ம வாசிக்க மாட்டோம். லூக்கா 22:7-8 அது என்ன குறிக்குது கேட்டனா, அது குறிக்குது என்ன சகோதர சகோதரிகள்னா, இந்த கடைசி வர வரைக்கும், இந்த கடைசி சம்பவங்கள் வர வரைக்கும் நாம் எல்லாரும் பஸ்கால பரிசுத்தமான சிலாக்கியத்தில் பங்கெடுக்கிறதுக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு. சமீபத்தில் கேட்டோம், ஒரு எக்லீஷா வந்து குழப்பம் கலக்கம் நடக்கும் போது வெறும் பஸ்காக்கு வந்தாங்க, அவங்க உணராம வந்திருக்கிறாங்க. அவங்க வராம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏனென்றால் பஸ்கா உடைய விஷயம் என்னன்னா, அப்போ சொன்னாங்க பவுல் சொல்றாரு, ஒருத்தர் ஒருத்தர் பரிசோதித்து அனுசரிக்கணும். என்ன இது, இதுக்குதான் பாவ நிவாரண பலி, சின் ஆஃபரிங். இந்த சின் ஆஃபரிங்ல நீங்க பங்கிண்டா தான் கைவே, இல்லாத்தி சும்மா உக்கார். சும்மா உக்காரத்துக்கு எந்த தண்டனை இல்ல, கை வச்சா தான் தண்டனை இருக்கு. விஷயத்தான் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. இதுதான் காரியத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். ரெண்டு பேர் கர்த்தர் அனுப்புறாரு, பேதுரு யோவான் குறிக்குது. ரெண்டு வகுப்பார் நம்ம மத்தியில, புத்தி உள்ள கணிக்கை, புத்தி இல்லாத கணிக்கை. பேதுரு புத்தி இல்லாத, யோவான் புத்தி உள்ள. பேதுரு மணிக்கணும், பாவம் பரலோகத்துல மகிமையாக்கப்பட்டு யோசினு இருப்பாரு, என்னெல்லாம் நிழல் நான் ஆயிட்டோம் தேவனே, ஆனா உன் கிருபையில தான் நான் என் ஓட்டத்தை முடிச்சு மகிமை ஆயிட்டுக்கிறோம். சோ இது விஷயத்தை இங்க நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. ஃபர்ஸ்ட் நிழல் இங்க பாக்குறோம். நெக்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பார்க்கிறோம். இங்க இங்க சில சில காரியங்கள் இங்க யூதாஸ் வகுப்பார் பத்தி நம்ம பார்க்கிறோம். யூதாஸ் பத்தி சில ஆச்சரியமான காரியம், ஒரு அன்பு சகோதரர் நம்ம மத்தியில உட்கார்ந்துக்கிறாரு, ரொம்ப அருமையா காமிச்சார் யூதாஸுடைய விஷயங்கள், எவ்வளவு அன்பு காமிச்சார் அந்த கடைசி ரா போஜனத்துல கர்த்தராக இயேசு கிறிஸ்து யூதாஸ். ரொம்ப அருமையான விஷயம், ஆனா இன்னைக்கு நேரம் இல்ல அதை பாக்கிறதுக்கு. ஆனா முழு முயற்சி பண்ணாரு இந்த யூதாஸ்க்கு காப்பாத்துறதுக்கு. யூதாஸ் கூட இருந்தாரு, யூதாஸ் கூட இருந்தாரு, ஆனா வெளியே போனாரு. என்னன்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சமயத்துல இந்த இருக்கிற பரிசுத்தமான காரியத்துல பங்கெடுக்கிறதுக்கு அனுமதியே இல்லை தான் இங்க நம்ம பாக்குறோம். சோ இதுதான் காரியத்தை இங்க பாக்குறோம். இப்போ சகோதர சகோதரிகளை, இந்த வகுப்பார் பத்தி கூட நம்ம அநேக வசனங்கள் இருக்குது, எப்படி அவங்க அந்நீதி விரும்புறாங்க, நீதி விரும்புறதுல தான் இங்க நம்ம பாக்குறோம். இப்ப நெக்ஸ்ட் விஷயம் இப்ப நம்ம வரலாம். அந்த பாயிண்ட் என்ன நம்ம பாக்குறோம், நெக்ஸ்ட் பாயிண்ட்னா அது மார்க் 14:50-53. மார்க் 14:50-53.
அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள், ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன் மேல் போர்த்து கொண்டு.
எல்லாரும் விட்டுட்டு ஓடுவார்கள். நீங்க எல்லாம் இப்படி கூடுவீங்களா? நம்மெல்லாம் இப்படி திருப்பி கூடுவீங்களா? இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மி சந்தேகம் சகோதர சகோதரி, சந்தேகம் ரொம்ப பெருசா இருக்கு இங்க பாக்குறோம். ஏன்னா மத்தையில பாருங்க என்ன சொல்லுது, கடைசியில மத்தையு 10:17-18.
மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள், அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள்.
சோ பாருங்க இங்க சொல்லப்படுகிறது ரொம்ப தெளிவா, என்ன மாதிரி சூழ்நிலை வரப்போது. இந்த சந்தர்ப்பம் ரொம்ப பயங்கரமான சந்தர்ப்பம். இதுதான் வந்து இருவுல வர்றது பயம், இருவுல வர்றது பயம் தான் இங்க நம்ம பார்த்தோம். இதுதான் காரியத்தை குறிக்குது சகோதர சகோதரிகளே. இந்த சந்தர்ப்பத்தை பத்தி நம்ம வசனத்துல கூட வாசிக்கிறோம், மத்தேயு 24:24. அதை நம்ம வாசிக்க வேண்டாம், இப்பதான் பிரதர் முத்து வந்து அந்த விஷயங்கள் வசனங்கள் உங்க மத்தியில பேசிட்டாரு. அது கடைசி சம்பவங்கள் தான், இன்னைக்கு நடக்க போகிற சம்பவங்கள் உச்சக்கட்டம் போவோம், கடைசியில தான் இங்க நம்ம பாக்குறோம். அந்த சம்பவங்கள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. ரொம்ப துக்கமான காரியங்கள் இருக்குது நம்ம பாக்குறோம். சகோதர மத்திகள்ல இவ்வளவு போராட்டம், சகோதர மத்திகள இவ்வளவு துரோகம் நடக்கும் தான் இங்க நம்ம பாக்குறோம். இது விஷயம்க்கு நெக்ஸ்ட் வசனம் மத்தேயு 24:29.
அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும்.
உபத்திரவங்கள் முடித்த உடனே, உபத்திரவங்கள் எக்ஸாம் முடித்த உடனே ஏலியா வெளிப்படுவார், ஏலியா வெளிப்படுவார், ஏலிசா வீட்டில் உட்காருவார். சோ ஏலியா வெளிப்படும் போது சகோதர சகோதரிகளே, ஏலியா மூலமாய் ஒரு பெரிய வேலை நடக்கும். ஏலியா யார்னா இங்க யோவான், யோவான் வகுப்பார் சிலுவை பக்கத்துல நிக்கிறாங்க தான் பாக்குறோம். வசனத்துல நீங்க வாசிங்க இந்த காரியத்தை, நம்ம தெரியும் கடைசியில யோவான் சிலுவை பக்கத்துல நின்றுட்டு இருந்தார் இல்லீங்களா. சோ அந்த கடைசி வேணா நீங்க வசனம் எழுதுங்க, படிக்க வேண்டாம். யோவான் 19:26. இயேசு அவருடைய தாயை கண்டு சீஷர், அவர் கூட இருக்கிற சீஷரை நோக்கிட்டு சொல்றார், இதோ ஸ்திரீ, இதோ உங்களுடைய மகன், இதோ உங்களுடைய தாய். இது என்ன காரியம்? இது கூட ஒரு பெரிய விஷயம். அந்த கடைசி வரைக்கும் நிக்கிறதுனால, அந்த கடைசி வரைக்கும் நிக்கிறதுனால யோவானுக்கு கிடைக்குது இயேசுடைய அம்மா. கடைசி வரைக்கும் நிக்கிறதுனால யோவான் கிடைக்குது இயேசுடைய அம்மா. இயேசுடைய அம்மா என்ன? உடன்படிக்கை. இந்த யோவான் வகுப்பார் அவங்களுடைய உண்மைக்காகவே அவங்களுக்கு கிடைக்கும் அந்த உடன்படிக்கை, அந்த கிருபை, கிரேஸ் கவனன்ட். யோவான் கலாத்தியர் 4:26. அந்த உடன்படிக்கை கிடைக்கிறது என்ன அர்த்தம்னா, அவங்க உண்மை உள்ளவர்கள் என்னப்படுவோம், ரெண்டாவது அவங்க தேவ குமாரர்கள் எண்ணப்படுவார்கள். The sons of God இங்க பாக்குறோம். இப்போ அப்புறமா என்ன நம்ம பாக்குறோம்னா, இந்த இடத்துல எப்படி அன்னாஸ் கயாஃபாஸ், அப்புறம் ஹெரோத் பான்சியஸ் பைலட் கூட மூலமாய் எப்படி கடைசியில வந்து அந்த கண்டம்னேஷன் பண்றாங்க, எப்படி வந்து அவங்களை வந்து சாவுக்கு ஒரு கட்டளை கொடுக்கறாங்க, அதே மாதிரி வந்து இந்த கத்தோலிக் அமைப்பு, புராட்டஸ்டன்ட் அமைப்பு, அரசியல் அமைப்புகள் மூலமாய் இந்த விஷயம் உண்மையான கடைசி அவயங்கள் மேல தீர்ப்பு கொடுக்குவாங்க சகோதர சகோதரிகளே. ஆனா இதெல்லாம் தேவ சித்தம், தேவ திட்டம். என கடைசியில இந்த கடைசி அவயங்கள் மூலமாய் ஸ்டேவான் மூல் அடையாளம் இருக்கிற மாதிரி ஒரு பயங்கர சாட்சி நடக்க போகுது. இதுதான் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசங்கிக்க வேண்டும், அப்பொழுது முடிவே வரும். இதை நிறைவேறத்தான் இங்க நம்ம பார்க்கிறோம். கடைசியில சகோதர சகோதரிகளை வெளிப்படுத்தல் 16:17 வாசிக்கிறோம்.
ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது.
வரும் சகோதர சகோதரிகளை. இயேசு சொன்னார் எல்லாமே முடிந்தது. சமயம் வரும், எல்லாமே முடிந்தது, சமயம் வரும், ஆயிற்றுக்கு தான் நம்ம பார்க்கிறோம். இது விஷயங்கள் எல்லாம் நம்ம வேற சமயத்துல நம்ம பார்த்தலாம். இது எவ்வளவு இதெல்லாம் காரியங்கள் குறிக்குது. ஆனா இன்னைக்கு சகோதர சகோதரிகளை நம்ம என்ன புரிச்சிருக்கிறோம்னா, ஒரு பயங்கரமான அக்னி வருது, கடைசி தீர்ப்பு வருது. அந்த கடைசி தீர்ப்பு மூலமாய் வெளிப்படும் நம்பல்ல யாரு புத்தி உள்ள கணிக்கைகள், அவங்க தான் அந்த சரீர அங்கங்கள் ஆயிடுவாங்க. அவங்க மூலமாய் ஒரு கடைசி பெரிய திவ்ய ஊழியம் கிடைக்கும். வசனத்துல வாசிக்கலாம், மத்தேயு 10:18-20.
அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார்.
பாத்தீங்களா, இவ்வளோ இடம் கொடுத்துருக்காங்க தேவனுடைய ஆவி அவங்களுக்குள்ள போறதுக்கு. அதனால்தான் அவங்க மூலமா யார் பேசுவோம், அப்பாவே பேசுவதா பாக்கிறோம். கடைசி வசனம் வெளிப்படுத்தல் 17:14.
இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான்.
ஜெயம் மாம்சம்ல இல்ல, ஜெயம் அப்பாவுடைய திட்டம், ஜெயம் அப்பாவுடைய சித்தம், ஜெயம் ராஜ்யம் உடைய நிறைவேற்றுதல். இதுதான் ஜெயம் சகோதர சகோதரிகளே. இந்த காரியங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்குது நிறைவேற்றத்துக்கு. கடைசியில ஒரு வார்த்தை படிச்சுட்டு முடிக்கலாம். ஏன்னா ஒரு வார்த்தை, மத்தேயு 24:13.
முடிவு பரியந்தம்
இங்கிலீஷ்ல அது வரதில்ல, இங்கிலீஷ்ல தமிழ்ல வரதில்ல, இங்கிலீஷ்ல பட் he that shall endure unto the end the same shall be saved. But தேவன் தாமே உங்க அனைவரும் பலப்படுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கமிட்டி இந்த வாய்ப்பு கொடுத்து நமக்கு நன்றி. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் எடுத்ததுக்கு மன்னிச்சிடுங்க.
அன்பான சகோதர சகோதரிகளே, வரப்போகின்ற அக்னி என்ற தலைப்பில் ஒரு எச்சரிப்பு செய்தியை நமக்காக தயாரித்து கொடுத்த சகோதரன் குருசினோ மிராண்டா அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வரப்போகின்ற அக்னியில, அதாவது தீர்ப்புக்கு உறுதியாக நம்ம காக்கப்படணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அந்த எச்சரிக்கையில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய பாத்திரங்களிலே சத்தியத்தின் மூலமாக தேவன் தருகின்ற வெளிச்சத்தை நிரப்பிக்கொள்ளணும். அந்த வெளிச்சத்தை நிரப்பிக் கொண்டோம் அப்படின்னா இன்னும் அதிகமாக பரிசுத்தமாக்கப்பட்டு அந்த தீர்ப்பில் நம்ம உறுதியாக நிற்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. அன்பான சகோதரர்